ஓம் சாந்தி. 1/11/2023. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகள். உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் சுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகள் புரிய வைப்பதன் மூலம் தாக்கம் மிக நன்றாக ஏற்பட முடியும்? பதில்: இல்லற காரியங்களில் இருந்தபடி தாமரை மலர் போல தூய்மையாக இருப்பவர்கள். இப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்த குழந்தைகள் யாருக்கு புரிய வைத்தாலும் அவர்கள் புரிய வைப்பதன் மூலம் தாக்கம் நன்றாக ஏற்படும். ஏனென்றால் திருமணமாகியும் கூட தூய்மையற்ற உள்ளுணர்வு இல்லாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய லட்சியமாகும். இதில் குழந்தைகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பாடல்: நம்முடைய தீர்த்தஸ்தலம் தனிப்பட்டது. ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் குழந்தைகள்தான் தந்தையை தெரிந்து கொள்கின்றனர். குழந்தைகள் அனைவரும் குழந்தைகளே. அனைத்து குழந்தைகளும் பிரம்மா குமார் குமாரிகள் ஆவார்கள். பிரம்மா குமார் குமாரிகள் தங்களுக்குள் சகோதர சகோதரி என்று அவர்கள் அறிவார்கள். அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் எனும்போது ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் எனும் உண்மையை புரிய வைக்க வேண்டும். அனைவரும் சகோதரர்கள் ஆவார்கள். நாம் ஒரே தாத்தா மற்றும் தந்தையின் குழந்தைகள் என்று இங்கே நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். சிவபாபாவின் பேரன்கள் பிரம்மாவின் குழந்தைகள். இவருடைய லௌகீக மனைவி இருக்கிறார். அவர் கூட நான் பிரம்மா குமாரி என்று கூறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அவருக்கும் கூட இதே உறவு என்று ஆகிவிடுகிறது. லௌகீக சகோதர சகோதரி இருப்பதை போல அவர்களுக்குள் எந்த அழுக்கான பார்வையும் இருப்பது இல்லை. இன்றைய நாட்களில் அனைவரும் அழுக்காகி உள்ளனர். ஏனென்றால் உலகமே அழுக்காக உள்ளது. நாம் பிரம்மா குமார் குமாரிகள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆகியுள்ளனர் என்றால் சகோதர சகோதரி ஆவார்கள். சந்நியாசமும் கூட இரண்டு விதமாக உள்ளன. சந்நியாசம் என்றால் தூய்மையாக இருத்தல், 5 விகாரங்களை விடுதல். அவர்கள் ஹடயோக சந்நியாசிகள். அவர்களுடைய துறையே வேறு. இல்லறத்தவர்களின் தொடர்பையே விட்டு செல்கின்றனர். அவர்களுடைய பெயரே ஹடயோக கர்ம சந்நியாசி. இல்லறத்தில் இருந்தபடி தேகத்துடன் சேர்ந்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. அவர்கள் வீடு வாசலை விட்டு விடுகின்றனர். மாமா சித்தப்பா பெரியப்பா யாரும் இருப்பது இல்லை. மீதம் இருப்பவர் ஒருவர்தான். அவரைதான் நினைவு செய்ய வேண்டும். அல்லது ஜோதியுடன் ஜோதியாய் ஐக்கியமாக வேண்டும். நிர்வாண தாமம் செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்கின்றனர். அவர்களின் துறையே தனிப்பட்டது. பெண் நரகத்தின் வாசல் பஞ்சும் நெருப்பும் ஒன்றாக இருக்க முடியாது. தனியாக சென்றால்தான் நாங்கள் தப்பிக்க முடியும் என்று அவர்கள் கூறிவிடுகின்றனர். நாடகத்தின்படி அவர்களின் தர்மமே தனிப்பட்டதாகும். அந்த ஸ்தாபனை சங்கராச்சாரியாருடையது. அவர் ஹட்டயோகத்தை கர்ம சந்நியாசத்தை கற்றுக் கொடுக்கிறார், ராஜயோகத்தை அல்ல. நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது, அதிலும் வரிசைப்படியாக உள்ளனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். 100% புத்திசாலிகள் என்று யாரையும் கூறுவது இல்லை. ஆனாலும் சிலர் 100% புத்திசாலிகளாக உள்ளனர், சிலர் 100% முட்டாள்களாக உள்ளனர் என்று கூறுவோம். இது நடக்கவே செய்யும். நாம் மம்மா பாபா என்று கூறுகிறோம் என்றால் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரி ஆகிவிட்டோம் என்று நீங்கள் அறிவீர்கள். அழுக்கான உள்ளுணர்வு இருக்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. சகோதர சகோதரியருக்கிடையில் ஒரு பொழுதும் திருமணம் நடக்க முடியாது. சகோதர சகோதரிக்கிடையில் வீட்டில் ஏதாவது நடந்தது என்றால் இவர்களின் நடத்தை அழுக்காக உள்ளது என்பதை தந்தை பார்த்தால் மிகவும் கவலை ஏற்படுகிறது. இவர்கள் எங்கிருந்து பிறந்தார்கள், எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று நினைத்தபடி அவர்களை மிகவும் திட்டுகிறார்கள். முன்னர் இந்த விஷயங்களில் மிகவும் பத்தியம் இருந்தது. இப்போது 100% தமோ பிரதானமாக மாயையின் தாக்கத்தினால் பாதிப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகளிடம் மாயையின் சண்டை ஒரேயடியாக ஏற்படுகிறது. தந்தை கூறுகிறார், இவர்கள் என்னுடைய குழந்தைகள், நான் இவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறேன். இவர்கள் என்னுடைய குழந்தைகள், இவர்களை நான் நரகத்திற்கு அழைத்து செல்வேன் என்று மாயை கூறுகிறது. இங்கே தர்மராஜாவோ தந்தையின் கைகளில் இருக்கிறார். ஆக இல்லற விஷயங்களில் இருந்தபடி தூய்மையாக இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் எப்படி ஒன்றாக இருந்தபடி தூய்மையாக இருக்கிறோம் என்பதை மிக நல்ல விதத்தில் புரிய வைக்க வேண்டும். ஹட்டயோகி சந்நியாசிகளும் செய்ய முடியாத காரியத்தை தந்தை செய்வித்துக் கொண்டு இருக்கிறார். சந்நியாசிகள் ஒரு பொழுதும் ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது. விவேகானந்தரின் புத்தகத்தில் வெளியே ராஜயோகம் என்ற பெயர் எழுதப்பட்டு உள்ளது. ஆனால் துறவர மார்க்கத்தை சார்ந்த சந்நியாசிகள் ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது. இல்லற விஷயங்களில் இருந்தபடி தூய்மையாக இருப்பதை புரிய வைத்தீர்கள் என்றால் அந்த அம்பு நன்றாக தைக்கும். தில்லியில் மரங்களை குறித்த ஏதோ மாநாடு நடக்கிறது என்று பாபா செய்தித்தாளில் பார்த்திருந்தார். அதனை வைத்தும் கூட எப்படி புரிய வைக்கலாம்? நீங்கள் இந்த காட்டு மரங்கள் முதலானவற்றை குறித்து சிந்திக்கிறீர்கள். ஆனால் எப்போதாவது இந்த மனித சிருஷ்டி எப்படி உற்பத்தியாகி வளர்கிறது என்று இந்த சிருஷ்டி மரத்தை பற்றி சிந்தித்து இருக்கிறீர்களா? குழந்தைகளின் புத்தி அந்த அளவு விசாலமாக ஆகவில்லை. அவ்வளவு கவனம் இருப்பது இல்லை. ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு இருக்கிறது. லௌகீக வீட்டில் கூட சகோதர சகோதரியின் சிந்தனை அழுக்காக இருப்பது இல்லை. இங்கே நீங்கள் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதர சகோதரி, பிரம்மா குமார் குமாரிகள். அழுக்கான சிந்தனை வந்தது என்றால் அவர்களை என்னவென்று கூறுவது? அவர்கள் நரகத்தில் இருப்பவர்களை விடவும் 1000 மடங்கு அழுக்கானவர்களாக கருதப்படுவார்கள். குழந்தைகளுக்கு அதிக பொறுப்பு உள்ளது. இல்லற விஷயங்களில் இருந்தபடி தூய்மையாக இருப்பவர்களுக்கு மிகவும் முயற்சி தேவைப்படுகிறது. உலகம் இந்த விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. தந்தை தூய்மைப்படுத்த வருகிறார் எனும்போது கண்டிப்பாக குழந்தைகள் வாக்குறுதி கொடுப்பார்கள். ராக்கி கட்டப்பட்டுள்ளது, இதில் அதிகம் உழைக்க வேண்டி உள்ளது. திருமணம் ஆகி தூய்மையாக இருப்பது என்பது மிக பெரிய லட்சியமாகும். கொஞ்சமும் புத்தி தவறாக செல்லக்கூடாது. திருமணமாகிவிடுகிறது என்றால் விகாரிகளாகிவிடுகின்றனர். தந்தை வந்து தூய்மையை இழப்பதிலிருந்து காப்பாற்றுகிறார். சாஸ்திரங்களில் திரௌபதியின் விஷயம் கூட உள்ளது. இந்த விஷயங்களில் கொஞ்சம் ரகசியம் உள்ளது அல்லவா? இந்த சாஸ்திரம் முதலானவை நாடகத்தில் பதிவாகியுள்ளது. உங்களுடைய புத்தி இப்போது மிகவும் விசாலமாகியுள்ளது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் புத்தியைப் போல ஸ்ரீமத் படி நடக்கும் அன்பான குழந்தைகளின் புத்தியும் உள்ளது. அளவற்ற குழந்தைகள் உள்ளனர். சரியாக எத்தனை குழந்தைகள் இருப்பார்கள் என்று தெரிவது இல்லை. பிராமண பிராமணியாக ஆகாதவரை ஆஸ்தி பெற முடியாது. இப்போது பிரம்மா வம்சத்தவராக உள்ள நீங்கள்தான் சென்று சூரிய வம்சத்தை சார்ந்தவராக அல்லது விஷ்ணுவின் வம்சத்தை சார்ந்தவராக ஆவீர்கள். இப்போது சிவ வம்சத்தவராக உள்ளீர்கள். சிவன் தாத்தாவாக இருக்கிறார், பிரம்மா தந்தையாக இருக்கிறார். அனைத்து பிரஜைகளின் பிரஜாபிதா ஒருவர் உள்ளார் அல்லவா? மனித சிருஷ்டியின் மரத்தின் விதையும் கூட இருக்கும் என்று தெரிந்துள்ளார் அல்லவா? இதில் முதல் மனிதரும் இருப்பார். அவரை புதிய மனிதர் என்று கூறுகின்றனர். புதிய மனிதராக யார் இருப்பார்? பிரம்மாதான் இருப்பார். பிரம்மா மற்றும் சரஸ்வதி இவர்கள் புதியவர்களாக கருதப்படுவார்கள். இதில் பெரிய புத்தி தேவைப்படுகிறது. ஓ இறை தந்தையே, ஓ பரம தந்தையே என்று ஆத்மாதான் கூறுகிறது. அவர் அனைவரையும் படைப்பவர் என்று ஆத்மா கூறுகிறது அல்லவா? அவர் உயர்ந்ததிலும் உயர்வானவராக உள்ளார். பிறகு மனித சிருஷ்டிக்கு வாருங்கள். அதில் உயர்வானவராக யாரை வைப்போம்? பிரஜாபிதா. மனித சிருஷ்டியின் மரத்தில் பிரம்மா முக்கியமானவர் என்பதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும். சிவன் ஆத்மாக்களின் தந்தையாக இருப்பவர். பிரம்மாவை மனிதர்களை படைப்பவர் என்று கூற முடியும். ஆனால் யாருடைய வழிபடி செய்கிறார்? நான் தான் பிரம்மாவை தத்தெடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். புதிதாக பிரம்மா பிறகு எங்கிருந்து வருவார்? பல பிறவிகளின் இறுதி பிறவியில் நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன். இவருடைய பெயரை பிரஜாபிதா பிரம்மா என வைக்கிறேன். நாம் பிரம்மாவின் குழந்தைகள் என்று நீங்கள் இப்போது அறிந்துள்ளீர்கள். சிவ பாபாவிடமிருந்து ஞானத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். நாம் தந்தையிடமிருந்து தூய்மை, சுகம், அமைதி, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தும் எடுக்க வந்துள்ளோம். பாரதத்தில் நாம் தான் எப்போதும் சுகம் நிறைந்தவர்களாக இருந்தோம். இப்போது இல்லை. மீண்டும் தந்தை அந்த ஆஸ்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். தூய்மை முதன்மையானது என்று குழந்தைகளுக்கு தெரியும். ராக்கி யாருக்கு கட்டப்படுகிறது? யார் தூய்மையற்றவராக ஆகின்றனரோ அவர்கள் நாங்கள் தூய்மையாக இருப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கின்றனர். இந்த லட்சியம் மிகவும் பெரியது என்று தந்தை புரிய வைக்கிறார். நாங்கள் எப்படி சகோதர சகோதரியாக இருக்கிறோம் என்று முதலிலேயே தம்பதிகளாக இருப்பவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஆம், அந்த நிலையை உருவாக்குவதில் நேரம் பிடிக்கிறது. மாயையின் புயல் காற்று அதிகமாக வருகின்றன என்று குழந்தைகள் எழுதவும் செய்கின்றனர். ஆக இல்லற விஷயங்களில் இருந்தபடி தூய்மையாயிருக்கும் குழந்தைகள் சொற்பொழிவு ஆற்றினால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் இது புதிய விஷயமாகும். இது சுய ராஜயோகம். இதிலும் கூட சந்நியாசம் உள்ளது. இல்லற காரியங்களில் இருந்தபடி நாம் ஜீவன் முக்தி முக்தி, அதாவது சத்கதியை அடைய வேண்டும். இது வாழ்க்கையின் பந்தனமாகும். உங்களுடையது சுயராஜ்ய பதவியாகும். சுயத்திற்கு ராஜ்யம் தேவை. இப்போது அவர்களுக்கு ராஜ்யம் இல்லை. ஆத்மா கூறுகிறது, நாங்கள் ராஜாவாக இருந்தோம், நாங்கள் ராணியாக இருந்தோம், இப்போது விகாரிகளாக ஏழைகளாக ஆகியுள்ளோம். எங்களுக்குள் எந்த குணங்களும் இல்லை. இதை ஆத்மா கூறுகிறது அல்லவா? ஆக தன்னை ஆத்மா பரமபிதா பரமாத்மாவின் குழந்தை என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் சகோதரன் சகோதரனாக உள்ளோம். ஒருவருக்கு ஒருவர் மிகவும் அன்புடன் இருக்க வேண்டும். நாம் முழு உலகத்தையும் அன்பு நிறைந்ததாக ஆக்குகிறோம். ராமராஜ்யத்தில் சிங்கமும் ஆடும் ஒன்றாக நீர் குடித்துக் கொண்டு இருந்தன. ஒருபோதும் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கவில்லை எனும்போது குழந்தைகளாகிய உங்களுக்குள் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும்? இந்த நிலை மெது மெதுவாக வரும். அதிகமாக சண்டை போடுகின்றனர் அல்லவா? பாராளுமன்றத்தில் கூட சண்டை போடும்போது நாற்காலியை எடுத்து ஒருவர் மீது ஒருவர் அடிக்க துவங்கி விடுகின்றனர். அது அசுர சபையாகும். இது உங்களுடைய ஈஸ்வரிய சபை எனும்போது எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? ஆனால் இது பள்ளிக்கூடம். படிப்பில் சிலர் மேலே சென்று விடுகின்றனர், சிலர் மந்தமானவர்களாக ஆகிவிடுகின்றனர். இந்த பள்ளிக்கூடம் அதிசயமானது. அங்கே பள்ளி ஆசிரியர்கள் தனித்தனியாக இருப்பார்கள். இங்கே பள்ளி ஆசிரியர் ஒருவர், பள்ளிக்கூடமும் ஒன்றாகும். ஆத்மா ஷரீரத்தை தாரணை செய்து சொல்லிக் கொடுக்கிறது. ஆத்மாவுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் ஷரீரத்தின் மூலம் படிக்கிறோம். அந்த அளவு ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். நாம் ஆத்மாக்கள், அவர் பரமாத்மா. இதை புத்தியில் முழு நாளும் ஓட வைக்க வேண்டும். தேக அபிமானத்தின் மூலம்தான் தவறுகள் ஏற்படுகின்றன. தந்தை மீண்டும் மீண்டும் கூறுகிறார், ஆத்மா அபிமானி ஆகுங்கள். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் மாயையின் சண்டை ஏற்படும். ஏனி மிக பெரியதாகும். எந்த அளவிற்கு மனன சிந்தனை செய்ய வேண்டியுள்ளது? இரவில்தான் மனன சிந்தனை செய்ய முடியும். இவ்வாறு மனன சிந்தனை செய்து செய்து தந்தைக்கு சமமாக ஆகிக் கொண்டே போவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் முழு ஞானத்தையும் புத்தியில் வைக்க வேண்டும். இல்லற விஷயங்களில் இருந்து கொண்டே ராஜயோகத்தை கற்க வேண்டும். முழுமையாக புத்தியினுடைய வேலையாகும். புத்தியில் தாரணை ஏற்படுகிறது. இல்லறவாசிகளுக்கோ மிகவும் உழைக்க வேண்டியுள்ளது. இன்றைய நாட்களில் தமோ பிரதானமாக இருப்பதால் மிகவும் அழுக்காகி விடுகின்றனர். மாயை அனைவரையும் தீர்த்து கட்டிவிட்டது. ஒரே அடியாக சாப்பிட்டு விடுகிறது. மாயையினும் மலை பாம்பின் வயிற்றிலிருந்து வெளியில் எடுப்பதற்காக தந்தை வருகிறார். வெளியேற்றுவது மிகவும் கடினமாக ஆகிறது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு வெளிச்சத்தை காட்ட வேண்டும். எங்களுடையது ராஜயோகமாகும் என்று புரிய வைக்க வேண்டும். நாம் பிரம்ம குமார் குமாரிகள் என்று ஏன் கூறுகிறோம்? இந்த புதிரை புரிந்து கொள்ள வேண்டும், புரிய வைக்கவும் வேண்டும். உண்மையில் நீங்களும் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் தான். பிரஜாபிதா பிரம்மா புதிய சிருஷ்டியை படைக்கிறார். புதிய மனிதரின் மூலம் புதிய சிருஷ்டியை படைக்கிறார். உண்மையில் சத்தியுகத்தின் முதல் குழந்தையை தான் புதியவர் என்று கூறுவோம். எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம்! அங்கே மகிழ்ச்சியின் பலவித வாத்தியங்கள் வாசிப்பார்கள். அங்கே ஆத்மா ஷரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கும். இங்கே இப்போது பாபா இவருக்குள் பிரவேசமாகி இருக்கிறார். இந்த புதிய மனிதர் தூய்மையானவர் அல்ல. பழையவருக்குள் அமர்ந்து இவரை புதியவராக ஆக்குகிறார், பழைய பொருளை புதியதாக மாற்றுகிறார். இப்போது புதிய மனிதர் என யாரை சொல்லலாம்? பிரம்மாவை சொல்லலாமா? புத்தியின் சிந்தனை நடக்கிறது. அவர்கள் ஆதாம் ஏவாள் யார் என்பதை அறிவது இல்லை. புதிய மனிதர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். அவர்தான் பிறகு பழைய மனிதர் பிரம்மா. பிறகு பழைய மனிதர் பிரம்மாவை புதிய மனிதராக ஆக்குகிறேன். புதிய உலகத்தின் புதிய மனிதர் தேவை. அவர் எங்கிருந்து வருவார்? புதிய மனிதர் சத்தியுகத்தின் இளவரசர் ஆவார். அவரைதான் அழகானவர் என்று கூறுகின்றனர். இவர் கருப்பானவர், இவர் புதிய மனிதர் அல்ல. அதே ஸ்ரீ கிருஷ்ணர் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து இப்போது கடைசி பிறவியில் இருக்கிறார். அவரை பிறகு பாபா தத்தெடுக்கிறார், பழையவரை புதியவராக ஆக்குகிறார். எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய ரகசியமான விஷயங்கள்! புதியவரே பழையவர், பழையவரே புதியவர், கருப்பானவரே அழகானவர், அழகானவரே கருப்பானவர். பழையதிலும் பழையவராக இருப்பவரே புதியதிலும் புதியவராக ஆகிக் கொண்டு இருக்கின்றனர். பாபா நமக்கு புத்துணர்ச்சி கொடுத்து புதியவர்களாக ஆக்கிக் கொண்டு இருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். இவை மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். மேலும் தம் நிலையையும் உயர்த்தி கொள்ள வேண்டும். குமார் குமாரிகள் தூய்மையாகத்தான் இருக்கின்றனர். மற்றபடி நாம் இல்லறத்தில் இருந்தபடி தாமரை மலர் போல ஆகிறோம். சுய தரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவர் ஆகிறோம். விஷ்ணுபுரியை சார்ந்தவர்களுக்கு 3 காலங்களை உணரும் ஞானம் இல்லை. பழைய மனிதர் 3 காலங்களை உணர்ந்தவராக இருக்கிறார். எத்தனை எதிரும் புதிருமான விஷயங்களாக உள்ளன. பழைய மனிதர்தான் ஞானத்தை எடுத்து புதிய மனிதராக ஆகின்றார். அது ஹட்டயோகம், இது ராஜயோகம் என்று பாபா புரிய வைக்கிறார். ராஜயோகம் என்றாலே சொர்க்கத்தின் ராஜ்யம். சுகம் என்பது காக்கையின் எச்சத்திற்கு சமம் என்று துறவிகள் கூறுகின்றனர், வெறுக்கின்றனர். தந்தை கூறுகிறார், பெண்தான் சொர்க்கத்தின் நுழைவாயில். தாய்மார்கள் மீது கலசத்தை வைக்கிறேன். ஆக முதன் முதலாக புரிய வையுங்கள் சிவாய நமக. பகவானுடைய மகாவாக்கியம் சப்தமாக ஓசை வெளிப்பட வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்களாக உள்ளோம் என்ற இந்த நம்பிக்கையின் மூலம் தூய்மையின் விரதத்தை கடைபிடித்து ஒருவருக்கு ஒருவர் அன்புடன் இருக்க வேண்டும். அனைவரையும் அன்பானவர்களாக ஆக்க வேண்டும். விசால புத்தி உள்ளவராகி ஞானத்தின் ஆழமான ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மனன சிந்தனை செய்ய வேண்டும். மாயையின் யுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஆத்ம உணர்வுடையவராக கூடிய பயிற்சியை செய்ய வேண்டும். வரதானம் ஞான அமிர்தத்தின் மழை மூலம் மகான் ஆகக்கூடிய மறுபிறவி எடுத்தவர் ஆகுக. விளக்கம், குழந்தைகளாகிய உங்கள் மீது பாபா ஞான அமிர்தத்தின் மழையை பொழிவித்து பிணத்திலிருந்து மகானாக ஆக்கிவிட்டார். எரிந்து கொண்டிருக்கும் சிதையிலிருந்து எழுந்து நிற்கச் செய்து மறுபிறவி எடுத்தவர் ஆக்கிவிட்டார். ஞான அமிர்தத்தை அருந்தச் செய்து அமரராக்கிவிட்டார். மக்கள் சொல்கிறார்கள், பகவான் பிணத்தையும் கூட உயிர்த்தெழ செய்வார் என்று. ஆனால் எப்படி செய்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து இருக்கவில்லை. இப்போது மகிழ்ச்சி உள்ளது. தேக அபிமானத்தின் காரணத்தால் முதலில் யார் இறந்துவிட்ட பிணத்திற்கு சமமாக இருந்தார்களோ அவர்கள் இப்போது பிணத்திலிருந்து மகானாக ஆகிவிட்டார்கள். ஸ்லோகன்: தர்மத்தில் நிலைத்திருந்து கர்மம் செய்பவர்களே தர்ம ஆத்மா ஆவார்கள். ஓம் சாந்தி.